அவர்களுக்கு தாயா இருக்கின்றான் என்று ஏன் சொன்னார் மணிவாச பெருமான் சொல்லியிருக்கின்றார், சாயா அன்பினை நாடொருந்தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அதான் அன்பு வந்து இந்த சிவத்தை விட்டு அங்கங்கு சாயாமல் சிவத்திலேயே நிலைநிறுத்தப்பட்ட அன்பு. அப்படிப்பட்ட அந்த விஞ்ஞானிகள் சிவன் முத்தர்கள் அவர்களுக்கு தாயாக அல்லவா இருக்கின்றான். தாய் எப்படி அந்த இடத்துல விரைந்து காக்குமோ அதை போல அந்த சிவபெருமான் தன் அருளாலே அவர்களை தன்பால் முற்றிலுமாக ஈர்த்துக் கொள்வான். ஒரு வழி புலங்கள் எதிர்படாது, எதிர்பட்டால் ஒவ்வொரு சமயத்திலே அரிதாக எதிர்பட்டால் உடனடியாக அந்த புலங்களுக்கு அஞ்சி தன்னுடைய முதலாகிய சிவத்தோடு அவர்கள் ஒன்றாக அடங்கிக் கொள்வார்கள். எப்படி என்றால் அது ஆமையைப் போல என்று உதாரணம் சொன்னார். புலனடக்கி தம்முதற்கட் புக்குறுவர் போதார் தளநடக்கும் ஆமை தக என்று கூறினார். ஆகவே இந்த தளம் நடக்கும், தளம் என்பது பூமி. பூமியிலே நடந்து செல்லும்போது ஒருவர் எதிர்பட்டால் அந்த ஆமை என்ன செய்யும் அது நமக்கு நல்லா தெரியும். அதனால அந்த ஆமையின் செயல் போல அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த ஆமையானது உடனடியாக தன்னுடைய தலையினை ஓட்டிற்குள்ளே இழுத்துக் கொள்ளும். அதுபோலவே சீவன் முத்தர்களும் உலக விடயம் ஏதோ பழைய பயிற்சியின் காரணமாக எப்பொழுதாவது எதிர்பட்டுவிட்டது என்றால் உடனடியாக அந்த விடயத்திற்கு அஞ்சி, அதான் அங்க நிரம்பொழிய தேசிய உரையில வந்து அருமையாக சொன்னார், அந்த விடயத்திற்கு அஞ்சி அகா இது எதிர்படுகின்றதே என்று அஞ்சி என்ன செய்வார்களா, தம் முதலாகிய சிவத்திற்குள் ஒடுங்கிக் கொள்வார்கள். அதான் அந்த அச்சம் வந்து நமக்கு இல்லை, அந்த அச்சம் அவர்களுக்கு இருக்கின்ற, அதான் அவருடைய பெருநிலைக்கு காரணம் அது. ஆகவே அச்சப்பத்தில் பார்த்தா அதான் சிவச்சார்பு அல்லாதவர்களை கண்டெல்லாம் அஞ்சுகின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே சிவமுத்தர்களும் அஞ்சக்கூடிய விஷயங்கள் உள்ளன. என்னவென்றால் இந்த சிவச்சார்பு இல்லாத சிவசம்பந்தம் இல்லாதவற்றை கண்டு அஞ்சுகின்றார்கள். ஆகவே அந்த நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றுதானே வள்ளுவ பெருமானை சொல்லியிருக்கின்றார்கள். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அதான் அந்த அறிவார்கள் பேரறிவார்கள் அல்லவா, இவர்கள்லாம் அஞ்ச வேண்டிய உலகத்திற்கு அஞ்சுகின்றார்கள். அடுத்தார் போல சொல்கின்றார்கள், அவனை அகன்று எங்கின்றான் ஆங்கு அவனா எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல் என்பது அடுத்த குறட்பம். அவனை அகன்று எங்கின்றான், இறைவனை நீங்கு எவ்வுலகமும் நிற்பதில்லை. எந்த உலகமாவது இறைவனுடைய வியாபகத்துக்கு கடந்து இருக்கின்றதா என்றால் இல்லை. அதுபோல இவனும் ஆயிட்டான், யாரே இந்த சீவன் முத்தனும். அவனை அகன்று எங்கின்றான் ஆங்கு அவனா அவனை அந்த சிவபெருமானைப் போலவே, சிவனை அகன்று எந்த பொருளும் இல்லை. ஆங்கு அவனா, ஆங்கு என்பது இங்க வந்து அந்த சிவபெருமானைப் போல, அவனா இந்த சிவன் முத்தனுமா, சிவமாம் தன்மை அடைந்த இந்த முத்தான்மாவை அன்றியும் எவ்விடமும் இருத்தல் இல்லை. எப்படி சிவ வியாபகம் எங்கும் உள்ளதோ அதுபோலவே இந்த முத்தான்மாவின் வியாபகம் எங்கும் உள்ளது. இந்த சிவத்தை சார்ந்து தன் வியாபகத்தன்மையை ஆன்மா அடைகிறது. அதான் சித்தியாலே சொல்வார், கருதரன் போல் நிற்பன் எங்குமாய் நிற்பன் என்று சொல்வார். சிவபெருமானைப் போல இந்த முத்தான்மாவும் எங்குமாய் நிற்கும் என்று சொன்னார். ஆனால் என்ன வேறுபாடு, சிவம் எங்குமாய் நின்று எல்லாவற்றையும் அறியும். ஏன்னா எல்லாரையும் உயிர்க்க வேண்டிய அருட்கடப்பாடு எம்பெருமானுக்கு உள்ளது. ஆனால் முத்தான்மா எங்குமாய் நின்றாலும் அது சிவத்தை மட்டுமே அறியும். ஏன்னா சிவத்தை முழுமையாக அறியணும்னா எல்லா இடத்திலையும் சிவம் இருக்காப்ப, எல்லா இடத்திலையும் இந்த முத்தான்மாவும் வியாபகமுற்று இருந்தால்தானே அதுவும் எல்லா இடத்திலும் இருக்கிற சிவத்தை அறிய முடியும். ஆகவே அந்த முறையிலே நாம் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த இடமும் எங்கும் என்பது எந்த இடமும் இவனை ஒளிந்து உண்டாதல் இல், இந்த முத்தான்மாவை தவிர்த்து எந்த இடமும் இல்லை, சிவத்தை தவிர்த்து எந்த இடமும் இல்லை. அதுபோலவே அவனுடைய தன்மையை பெற்ற, இந்த சிவத்தன்மையை பெற்ற முத்தான்மாவை தவிர்த்தும் எந்த இடமும் இருப்பதில்லை என்று அருமையாக கூறினார்கள். அடுத்த குறட்பாவிலே, உள்ளும் புறம்பும் ஒருதன்மை காட்சியருக்கு எள்ளும் திறமேதும் இல். அப்படி எல்லா இடத்திலையும் இருந்தாலும் அந்த எல்லா இடத்தையும் வந்து சிவமாகத்தான் இந்த முத்தான்மா பார்க்க, அந்த எல்லா இடத்திலும் இருக்கிற சிவத்தை தான் இந்த முத்தான்மா பார்க்கின்றது. வேறு எந்த இடத்தையோ இடத்தில் உள்ள பொருள்களையோ பார்ப்பதில்லை. ஆகவே உள்ளும் அது சிவத்தை காண்கின்ற, தனக்கு உள்ளும் சிவத்தை காண்கின்றது, வெளியேலும் சிவத்தை காண்கின்றது இந்த முத்தான்மா. ஆகவே முத்தான்மா எதையும் இகழாது, எள்ளும் திறமேதும் இல், ஒன்றனை இகழ்ந்திடுகின்ற தன்மை இந்த முத்தான்மாவுக்கு இல்லை என்று சொன்னார். அகமும் புறமும் ஒருதன்மைத்தாய் நிற்கும் சிவஞானத்தினை அடைந்தோருக்கு ஒன்றனை இகழ்ந்திடும் தன்மை எப்பொழுதுமே இல்லை என்று சொன்னார். இதற்கு ஆதினத்துவான திருவேர்முதி அவர்கள் கூறுவார்கள், உள்ளும் உள்நோக்கின் விளங்கும் சிவத்தையும் புறமும் புறத்தே காணப்படும் உலகையும் ஒரே தன்மையுடையதாக காணும் மெய்யுணர்வினர். சிவத்தையும் உலகத்தையும் ஒரே தன்மையாக காண்கின்றார்கள் என்றால் உலகத்திலேயும் சிவத்தை தான் காண்கின்றார்கள். உலகம் சிவமும் ஒரே தன்மையா கிடையாது. உலகம் சடம், சிவமோ பேரறிவு பொருள், உலகம் ஏகதேச பொருள், அதாவது இடவரையறைக்குடைய இடவரையறை உடையது. சிவமோ வியாபக பொருள், உலகம் வந்து முத்தொழிற்படுகின்ற அழியக்கூடிய அனித்த பொருள், சிவமோ இந்த நித்த பொருள். இப்படி எந்த வகையில பார்த்தாலும் உலகமும் சிவமும் ஒன்னாகாது. இப்ப உலகத்தையும் சிவத்தையும் ஒன்றா பார்க்காங்கன்னு சொல்றாங்கன்னா உலகத்தை பார்க்கவில்லை, உலகத்திலும் சிவத்தை பார்க்கின்றார்கள் என்பதுதான் பொருள். உலகத்திலும் அப்படி சிவத்தையே பார்த்தார்கள் என்பதை நாம் வந்து ஒரு உதாரணம் கூற வேண்டும் என்றால், எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவன் எழிலின் வெள்ளம் நன்னு நான் முகத்தார் கண்டான். உலகத்தில் உள்ள அழகு ஒவ்வொரு அழகிலிருந்தும் திலமளவு திலமளவு எடுத்து, திலம் என்பது எள்ளளவு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை படைத்தான், அதுக்கு திலோத்தமை என்று பெயர் வைத்தான் நான்முகன். அவருடைய அழகிலே நான்முகனையும் வயங்கி அவள் பின்னால் சென்றான், நான்கு முகங்களாலும் அவளை தேடினான் என்றெல்லாம் சொல்வார்கள். அதைத்தான் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமானம் கூறினார்கள், எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவன் எழிலின் வெள்ளம் நன்னு நான்முகத்தார் கண்டான். தான் படைத்தவள், பிரம்மாவால் படைக்கப்பட்டவள், அவளுடைய அழகில் அவன் வந்து அந்த உணர்வு அவனுக்கு வரக்கூடாது, ஆனாலுமே வந்தது அவன் அவளின் அழகை நான் நான்கு முகத்தால் கண்டு மகிழ்கின்றான். அவளிலும் நல்லாள் தன்பால் பூம்பாவை இருக்கின்றாரே, திலோத்தமையுட சிறந்த அழகு அந்த பூம்பாவை. நான்முகனுக்கோ வயது நிரம்பிவிட்டது, ஆனால் எம்பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கோ 16 ஆண்டு. அதான் அவர்களுக்கெல்லாம் வயது பருவம் இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா உடலை சார்ந்து இருப்பவர்களுக்கு தான் அந்த உடல், இந்த வயதுலாம் எதுக்கு, உடலுக்கு தானே. இந்த உடல் உருவாகி இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, 16 ஆண்டு ஆச்சுன்னா 16 வயசுன்னு சொல்றோம். நாமெல்லாம் உடலை சார்ந்து உடலாகவே சாந்தன் வண்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நமக்கு சரி வயசுலாம் சொல்றது சரி, அவர்களுக்கு சொல்லலாமா ஜீவன்முத்திரர்களுக்கு? அப்புறம் 16 ஆண்டு நாள், அதான் 16 ஆண்டு பேர் வரும் புகழி வெந்தர் நாள். 16 ஆண்டிலே இருந்த புகழி வெந்தர் சொல்ல, 16 ஆண்டு பேர் வரும், பேரளவுக்கு அந்த உலகத்தில் இருப்பதனால ஒரு வயதுன்னு ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக பேருக்காக சொன்னதுன்னா, புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர் அந்த சீர்காழி வேந்தர் பூம்பாவிட என்ன கண்டார், கண்ணுதல் கரணை வெள்ளம் கண்டார். எப்படி கண்டார், 1000 முகத்தார் கண்டார். அந்த வியாபக ஞானம், 1000 முகம் போது அந்த திருவருள் ஞானம், 1000 அந்த வியாபகத்தை குறித்ததுங்க. அந்த வியாபக ஞானமாகிய திருவருளாலே அவர் எதையும் காண்பதனாலே அங்கு அந்த மாயா காரியமாகிய உடல் அங்கே புலப்படவில்லை. கண்ணு அந்த அதிலே எல்லா பொருளிலும் நீக்கமர கலந்திருக்கின்ற பொருள் சிவமாகினாலே அந்த பூம்பாவிடமும் கடந்துள்ள அந்த சிவத்தையே கண்டார், அந்த சிவத்தினுடைய கருணையினை உணர்ந்தார் என்றுதான் அங்கே சொன்னார். ஆகவே உலகத்தையும் சிவத்தையும் ஒரு தன்மையா பார்க்கணுங்கிறது இதுதான், எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளில் உள்ள சிவத்தையே பார்ப்பார்கள். அடுத்த குறட்பாவிலே, உருந்தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வருந்தொழிற்கு வாய்மை பயன். உருந்தொழில் என்பது என்ன, யான் எனது என்ற உணர்ச்சி உருகின்ற தொழில். யான் எனது என்ற உணர்ச்சி உற்று ஒரு தொழிலை செய்தால் அதுக்கு பயன் என்ன, உலகம், உலக போகம் தான் அதுக்கு பயன். யான் எனதுங்கிற உணர்ச்சியோடு செய்வோம்னா என்ன, உலக பயனை தான் அனுபவிக்க முடியும், முத்திய பயன் உனக்கு கிடைக்காது. ஏன்னா யான் எனதுங்கிற உணர்ச்சியோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வினைகள், கண்மமலம், கண்மமலம் மாயாமலம் ஆகிய உலகத்தில் கொண்டு போய் தான் தள்ளும். ஆகவே உருந்தொழிற்கு யான் எனது என்ற உணர்வு உருந்தொழிற்கு தக்க பயன், அதற்கு தகுதியான பயன் உலகம், உலக போகம். தத்தம் வருந்தொழிற்கு, இந்த இடத்துல வருந்தொழில் நான் வல்லினம், வருந்தொழிற்கு அதாவது தான் என்ற உணர்வு வற்றி அந்த உணர்வு நீங்கி தம்மை இழந்து அருளின் அருளே எல்லாம் என்று அருளின் வழி நின்று சிவார்ப்பணம் என்ற சிந்தையோடு தானம் தவம் எதை எதை செய்தாலும் சரி அதற்கு பயன் என்ன, வாய்மை. வாய்மைங்கிறது இந்த இடத்துல மெய்ப்பொருளாகி சிவம், வாய்மை என்பது மெய், அங்கு மெய்ப்பொருளாகி சிவத்தை குறித்தது. வாய்மை பயன், அந்த மெய்ப்பொருளாகி சிவமே பயனாக கிடைப்பார், சிவபோகமே பயனாக கிடைக்கும். தத்தம் வருந்தொழிற்கு தம் தம் உணர்வு தான் செய்கின்றோம் என்ற அந்த உணர்வு நீங்கி அருள் செலுத்துகின்றது, அருளின் வழி நின்று அவ்வாறு செய்யும் பொழுது அதற்கு மெய்ப்பொருளாகிய சிவமே பயனாகின்றது. அப்ப இதன் குரட்பாவின் மூலம் உணர்த்துவது என்ன, அடைந்தோர் தன்மைங்கிற அதிகாரத்தில் இருக்கின்றது. அப்போ இந்த சீவன்முத்திரனாகிய விஞ்ஞானிகள் இவர்கள் தானத்தை செய்தாலும் அல்லது நம்மை போல உலக செயல்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு பிறவி கிடையாது, உலக போகம் பயனாக வருவது கிடையாது. அவர்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வேறு எதெல்லாம் செய்தாலும் அருளின் வழி நின்றே செய்கின்றார்கள். ஆகையினாலே அவற்றை நாம் நல்வினை தீவினைன்னு பகுக்கவே கூடாது, அனைத்தும் அருட்செயல்கள். அவர்களுக்கு அவர்கள் செயல்கள் எல்லாத்துக்கும் சிவமே அவர்களுக்கு பயனாக கிடைக்கும், சிவ பேரின்பமே கிடைக்கும் என்று சொன்னார். ஆகவே பார்ப்பதற்கு அவர்களும் வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போவதாகவும் பேசுவதாகவும் கொடுப்பதாகவும் வாங்குவதாகவும் தெரியலாம், ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் அருளின் வழி நின்று செய்கின்றார்கள். யானது என்ற உணர்வு அங்கு இல்லை, அருளின் வழி நிற்கின்றார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு வாய்மையாகிய சிவமே பயன் என்று கூறினார். அடுத்த குறட்பாவிலே சொன்னார்கள், இந்த உடல் இந்த ஏன் அவர்களுக்கு என்ன நடைபெறுகின்றது, சிவன் முத்திரனா ஏன் இருக்கின்றார்கள், முத்தி அடைஞ்சிட்டு அந்த உடல் சம்பந்தம் நீங்கிவிட வேண்டியதுதானே, உடல் சம்பந்தம் நீங்கிவிடுகின்றது. ஆனால் உடல் இன்னும் நீங்காமல் உலகத்தில் இருக்கின்றதே, அது ஏன் என்றால் இந்த பிறவிக்கென்று எடுத்துக்கொண்ட வினைகள் இருக்கின்றனவே பிராரத்த வினைகள்னு சொல்வார்கள். அந்த பிராரத்த வினை நீங்கும் வரை உடலானது இந்த உலகத்திலே இருக்கும். அந்த பிராரத்த வினை முடிஞ்சு போச்சுன்னா நீங்குவது எப்படி உறுதியோ, அது மாதிரி பிராரத்த வினை முடியலைன்னா இந்த உலகத்தை விட்டு நீங்கவே நீங்காது, என்ன செஞ்சாலும் நீங்காது. ஏன்னா வரையறுக்கப்பட்ட ஆயுள், வரையறுக்கப்பட்ட போகம். ஒரு பிறவி, ஒரு ஆன்மாவுக்கு ஒரு பிறவி கொடுக்காருன்னா இவனுக்கு இவ்வளவு ஆயுள், இவ்வளவு போகம், இன்னென்ன போகங்கள் என்று வரையறுத்தாச்சு. எல்லாமே வந்து கருவில் இருக்கின்றன என்று சித்தியார் தெளிவாக சொல்கின்றது. ஆகவே அந்த வரையறுக்கப்பட்ட காலம் பிராரத்த எல்லையானது இருக்கும் வரை உடலானது இருக்கின்றது. அப்ப உடலாக இருந்த உடல் பிராரத்தத்தை அனுபவிச்சதான உடல் இருக்கின்றது. அப்ப அந்த பிராரத்தம் அந்த உடலை அடையும் அல்லவா, உடலை அடையும். அப்ப அந்த ஆன்மாவை அடையும் அல்லவா. நாம உடலோடு சார்ந்திருப்பதனாலே, முழுக்க முழுக்க உடலையே சார்ந்திருப்பதனாலே உடலுக்கு வருகின்ற பிராரத்த கர்மத்தை நாம் அனுபவிக்கணும். ஆனா அவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் உடலை கொண்டு அவர்கள் அறிவு நிகழ்கின்றது, ஐம்பொறிகளை கொண்டு அவர்களுடைய அறிவு நிகழ்கின்றது, அந்த கர்ணங்களை கொண்டு அவர்களுடைய அறிவு நிகழ்கின்றது. எல்லாவற்றையும் திருவருளால் வருகின்றார்கள். தத்துவ சுத்தியின் ஒரு நிலையெல்லாம் கடந்துதானே வந்திருக்காங்க. அப்ப 36 தத்துவங்களுமே தேவையில்லை. காண்பதற்கு கண் தேவையில்லை, கேட்பதற்கு செவி தேவையில்லை. அப்ப என்ன எது அவர்களுக்கு துணை செய்து? திருவருளே எல்லாத்துக்கும் துணை செய்து. திருவருளே கற்க வைக்கின்றது, காண வைக்கின்றது, எல்லாம் திருவருளே கண்ணாக விளங்குகின்றது. ஏன் அவர்கள் அஞ்செழுத்தை சிந்திக்கும் போது கூட அவர்கள் நாம நம்மள மாதிரி மானதம் மந்தம் உரைன்னு சிந்திப்பதில்லையே. மனதா அதாவது பிறசவிக்கு கேட்கும்படியாக அஞ்செழுத்தை ஓதுதல் உரை என்றும், தன் செவிக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்லுதல் மெதுவாக உச்சரித்தல் வந்து மந்தம் என்றும், தன் மனதுக்குள்ளே சொல்லுதல் மானதம்னு சொல்வார்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டவை. அவர்களுக்கு இந்த மூன்றையும் கடந்து சுத்த மானதம்னு சொல்வார்கள். என்ன மனதால் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை. ஏன்னா தத்துவ சுத்தி அடைந்து விட்டார்கள். அப்ப மனம் என்பது 36 தத்துவங்கள்ல ஒன்று, அதெல்லாம் நீங்கியாச்சு. அப்ப அவர்கள் திருவருளாலே தான் அஞ்செழுத்தை சிந்திக்கின்றார்கள். ஆகவே எதை செய்தாலும் திருவருளால் தான் செய்கின்றார்கள். அப்படி திருவருள் சார்பிலே நிற்பவர்களுக்கு உடல் சார்பு இல்லை. அப்ப உடலை வந்து பிராரத்தம் அடையட்டுமே, அது உடலை அடைந்து அந்த அளவில் நீங்கிவிடும், அவ்வளவுதான். அவர்கள் அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் அவர்களுக்கு சுத்தமா கிடையாது. சிவ அனுபவம் ஒன்றுதான் முத்தாம்மாக்களுக்கு. பிராரத்தம் உடலை அடைந்து அந்த அளவில் அதை நீங்கிவிடும். அதான் ஏன்ற வினை உடலோடு ஏகும். ஏன்ற வினை என்பது இந்த பிறவிக்கென்று ஏற்றுக்கொண்ட வினை. இந்த பிறவிக்கென்று ஏற்றுக்கொண்ட வினைகள் இருக்கின்றனவே அது உடலோடு, உடலை சார்ந்து உடலோடு நீங்கி போய்விடும். ஏகும் என்றால் போய்விடும். இடை ஏறும் வினை, இடையில வினையை ஏறாது. ஒருவேளை பழைய பயிற்சியின் காரணமாக அந்த இன்பமோ துன்பமோ உடலை வந்து அடையும் போது இவர்களுக்கு வந்து அரிதாக பழைய பயிற்சியின் காரணமாக அந்த உடல் வினையிலே கொஞ்சம் ஈடுபாடு வந்ததுன்னா விருப்பமோ வெறுப்போ தோன்றிவிடலாம். உடலுக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்ததுன்னா ஒரு விருப்பமோ, தகாத அனுபவம் தான் ஒரு வெறுப்பும். அப்போ அந்த விருப்பு வெறுப்பு தோன்றலாம். அந்த விருப்பு வெறுப்பு தோன்றாதவர்களுக்கு, முத்தர்களுக்கு தோன்றாது. ஒருவேளை தோன்றினால் அருளே சுடும். அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற அருளானது அந்த பழைய பயிற்சி காரணமாக தோன்றக்கூடிய விருப்பு வெறுப்புகளை சுட்டு ஒழித்துவிடும். இதைத்தான் சிவஞான சித்தியாரும் கூறியது. இனிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன் என்று சொல்லியது. இனிச்சை கண்மம் என்றால் இனி செய்யக்கூடிய கண்மம். என்ன முன்னை வினைப்படனாக இன்ப துன்பங்கள் வருகின்றன, அந்த இன்ப துன்பங்களிலே பற்று வைத்தல் இருக்கின்றதே, அதுதான் இப்போது புதிதாக செய்கின்ற கண்மம். அந்த புதிதாக செய்கின்ற கண்மம் முத்தான்மா செய்ய மாட்டான். ஒருவேளை பழைய பயிற்சியின் காரணமாக ஒரு பிறழ்ச்சி ஏற்பட்டு ஒரு விருப்போ வெறுப்போ தலை தூக்கினால் உடனடியாக அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த திருவருள் ஞானமானது அந்த விருப்ப வெறுப்புகளை சுட்டு ஒழித்துவிடும் என்று அருமையாக கூறினார். எனவே இது மிக முக்கியமான குறட்பான். முத்தான்மாக்களுக்கு பிரார்த்த வினை எவ்வாறு நீங்கும், ஆகாமிய வினை எவ்வாறு நீங்கும் என்பதற்கு இந்த குறட்பா தான் சான்று. பிரார்த்தத்தை ஏன்ற வினைன்னு சொன்னார், ஆகாமியத்தை ஏறும் வினைன்னு சொன்னார். ஏன்ற வினை பிரார்த்த வினை உடலோடு ஏகும், உடல் ஊழாய் கழிந்துவிடும். மேல் ஏறும் வினை, இடை ஏறும் வினை, இடையே ஏறக்கூடிய வினையாக ஆகாமிய வினை தோன்றில் அப்படின்னா தோன்றாதவர்களுக்கு பொதுவா அவர்களுக்கு பெரும்பாலும் அந்த ஆகாமிய வினை தோன்றாது. ஒருவேளை தோன்றினால் அதான் தோன்றில் அருளே சுடும். அவர்களை தான் தன் வியாபகத்துக்கு வைத்திருக்கின்ற அந்த திருவருள் அந்த ஆகாமிய வினையை வந்து பிறவியை தராத வண்ணம் அழித்துவிடும். மும்மை தருவினைகள் மூலாவாம். இப்படி பிரார்த்தனை நீங்கியாச்சு, ஆகாமி வினையும் தோன்றாதபடிக்கு அருள் பார்த்துக் கொள்கிறது. அப்புறம் இவர்களுக்கு என்ன குறை? பிரார்த்தனை உடலோடு அந்த அளவில் ஓடி போயிருது, ஆகாமி வினை தாக்காதபடி அருள் பாதுகாத்துக் கொள்கிறது, அரவணைத்துக் கொள்கிறது. இப்ப இன்னொரு வினை உண்டு, சஞ்சித வினை. அது என்னாச்சுன்னா அதுதான் எம்பெருமான் குருநாதனா வந்து ஞானதீக்கை பண்ணும் போதே அத்துவ சுத்தின்னு ஒரு கிரியை பண்றாரு. அதுல சஞ்சித வினை பூரா வருத்த வித்தா போயிட்டு. ஆகவே எல்லா வினைகளும் இவர்களுக்கு தீந்து போச்சு. அப்ப இவர்களுக்கு இந்த மும்மை பேர்கள் கிடைக்காது. அதாவது இம்மை அம்மை மறுமைன்னு சொல்வார்கள். இம்மை என்பது இந்த பிறப்பு, அம்மைங்கிறது மேலுலகனை அடைதல், மேலுலகனை அடைதல் அம்மை. மறுமை என்பது அந்த மேலுலக போக முடிஞ்ச பிறகு திரும்பி வந்து பிறத்தல் தான் மறுமை. இந்த இம்மை அம்மை மறுமை இந்த மூன்றுமே அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த மூன்றையும் தரக்கூடிய வினைகள் அவர்களுக்கு கிடையாது. மும்மை தருவினைகள் மூலாவா மூதறிவார்க்கு, மூதறிவார்னு யார சொன்னார், முதிர்ந்த அறிவினை உடையவர்கள் சிவன்முத்தர்களுக்கு தான் அந்த பேரு. மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையேயா, இந்த இடத்துல அம்மை என்பது பரமுத்தி. பரமுத்தியில ஏதாவது உடலையும் உடலும் நீங்கிய பிறகு அந்த முத்தி நிலை இருக்கின்றதே அதான் பரமுத்தி. அதுல வந்து இந்த இடையூறுக்கு வழியே இல்லை. பிரார்த்தம் வந்து கொஞ்சம் தாக்குறது, அதுல கொஞ்சம் ஈடுபடுறது, அந்த மாதிரி பிறலாம இருப்பதற்கு என்னென்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா உடலே நீங்கிவிட்டது, உடலே இந்த அவர் சுத்தமா நீங்கிட்டது. இப்பமும் அந்த சீவன்முத்தர்களுக்கு உடம்பு இருந்தாலும் இவர்கள் உடலை சுத்தமா சார்வதே கிடையாது, அடியோடு அந்த உடலை சார்வது கிடையாது. அப்ப பரமுத்தி நிலையில் உள்ள இன்பம் எல்லாம் சீவன்முத்தர்களுக்கு கிடைக்கும். ஆகவே அந்த பரமுத்தி நிலையும் இந்த சீவன்முத்தி நிலையிலே அவர்களுக்கு கிடைக்கும். அதான் அம்மையும் இம்மையா, அம்மையாகிய அந்த பரமுத்தியும் அவர்களுக்கு இம்மைன்னா இந்த சீவன்முத்தி. இரண்டாவது அடியில் உள்ள அம்மை பரமுத்தி, இம்மை சீவன்முத்தி என்று நாம் அறிய வேண்டும். பரமுத்தி இன்பமும் இந்த சீவன்முத்தி நிலையிலேயே அவர்களுக்கு கிட்டுகின்றது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அதுதான் சிறப்பு. அப்போ இதுவரை சொன்னதை பார்த்தா சிவமுத்தர்கள் அவர்கள் பேரின்பத்திலே இருப்பார்கள், சிவபேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு வினையெல்லாம் தாக்காது, திருவருள் பார்த்துக் கொள்ளும். ஆகவே அவர்களுக்கு இனி பிறவி கிடையாது, பேரானந்தத்தில் நிலைத்திருப்பார்கள், அவ்வளவுதானா என்று நினைப்போம் அல்லவா. கடைசி குரட்பாடு சொல்கிறார் என்றால் அந்த இன்பத்தை நாமெல்லாம் அடைவதற்கு அவர்கள் கருணையோடு உதவுவார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி, அதான் சொல்லி முடிக்கின்றார். கள்ளத்தலைவர் துயர் கருதி தன் கருணை வெள்ளத்தலைவர் மிக. நான் கள்ளத்தலைவர் யாரு, நாம தான். யான் எனது என்ற உணர்வோடு, அதாவது சிவபெருமான் அறிவித்தாரென்று ஒன்றையும் அறியாமல் இருக்கின்ற உயிர்கள், சிவபெருமான் செய்வித்தாரென்று எதையும் செய்ய மாட்டாத அந்த உயிர்கள், தாமே அறிகின்றோம் செய்கின்றோம் என்ற உணர்வோடு இருப்பதனாலே, தலைமை பண்பு இல்லாமலேயே தலைமை பண்பு இருப்பதாக கருதிக் கொள்வதனாலே இந்த உயிர்கள் எல்லாம் கள்ளத்தலைவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டன. கள்ளத்தலைவர் என்று சொன்னார். அப்படி கள்ளத்தலைவர்களாக இருப்பதனால இப்ப என்ன பயன், துயரம் தான் பயன். யான் எனது என்ற உணர்வு இருக்கும் வரை துயரம் தான், துன்பம் தான் தொடருது. அந்த துன்பத்திற்காக அவர்கள் இறங்குகின்றார்கள். யாரு, அந்த யான் எனது என்ற உணர்வை கடந்து அந்த கள்ளத்தலைமையெல்லாம் கொள்ளாமல் சிவத்தலைமைக்குள்ளே அடங்கி நிற்கின்ற சீவன் முத்தர்கள் இருக்கின்றார்களே, கள்ளத்தலைவர்களாகிய பிற பெத்தான்மாக்களை கண்டு அவர்கள் இறங்குகின்றார்கள். கருணையோடு இறங்கி அதனுடைய அந்த கருணை வெள்ளத்திலே அலைகின்றார்கள் சொல்றாங்க. எப்படி இறங்கினது, கருணை கடலினுள்ளே அவர்கள் வந்து அலைகின்றார்கள். ஆகா, இவர்கள் எல்லாம் உய்ய வேண்டுமே என்று சொல்லி அதற்காக உபதேசம் அருள்கின்றார்கள். அதுதான் நம்முடைய நால்வர் பெருமக்கள் பாடியருடைய அருட்பாக்கள் தான். ஏன் தம்முடைய அனுபவத்தை எல்லாம் அந்த மாதிரி அருட்பாடல்களாக அவர்கள் பொழிந்தார்கள் என்று சொன்னார். அவற்றை நாம் ஓதி ஓதி நம்முடைய மல ஆற்றலை கெடுத்து நாமும் சிவச்சார்பை நோக்கி முன்னேற வேண்டும் என்ற பெரும் கருணையினால்தான் அவர்கள் பல பதியங்களை பாடியுள்ளார்கள். ஆகவே கள்ளத்தலைவர் வெள்ளத்தலைவர் என்று அருமையாக அந்த சொல்லாட்சி பாருங்க. கள்ளத்தலைவர் என்றால் கள்ளத்தனமான தலைமை பூண்டவர்கள், சிவபிரானின் முழு முதன்மையை மறந்து தானே வினை முதல் என்று கருதுபவர்கள், நான் அறிந்தேன் நான் செய்தேன் என்று கருதுபவர்கள். வெள்ளத்தலைவர் என்றால் வெள்ளத்து அலைவர்னு பிரிக்கணும், கருணை வெள்ளத்திலே அலைவார்கள். ஒருதான் அப்படியே கடல் வெள்ளத்துல வந்து அப்படியே மிதந்துட்டு வரான்னு வைங்க, அந்த மாதிரி கருணையாகிய வெள்ளத்தில் மிதந்து வருகின்றார்கள். ஏன் அப்படின்னா நம்மை உயிர்விப்பதற்காக வேண்டும். நாம என்ன நினைக்கின்றோம், யான் எனதுங்கிற உணர்வோடு இருக்கும். சிவத்துக்குள்ளே இருந்தும் சிவத்தை காண்பதற்கு நாம எந்த முயற்சியும் செய்யவில்லை. முன்னாலே சொன்னார்கள் இல்லையா, வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விழுந்திரலாம் கள்ளத்தலைவர் கடன் சொன்னார்கள் அல்லவா. அப்படி இந்த வெள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே நாவற்றி இருப்பது போல சிவ வியாபகத்துள் இருந்து கொண்டே அந்த சிவ சிந்தனை செய்யாமல் அந்த பார்க்கடல் இருக்கின்ற மீன்கள் போல எதையெல்லாமோ அற்ப சந்துக்களை நாடி நாம் இருக்கின்றோம். நம்முடைய நிலைக்காக அவர்கள் இறங்குகின்றார்கள். இறங்கி நாம் உய்ய வேண்டுமே என்று அவர்கள் கருணையிலே திளைக்கின்றார்கள். அதான் கருணை வெள்ளத்து அலைவர் மிக மிகவும் அந்த கருணையிலே திளைக்கின்றார். நாம பெற்றாச்சு முத்தி இன்போம் போதும் என்று அந்த நிலையில இல்லை. அப்ப சிவபெருமான் அவர்களை இடமாக கொண்டு தன்னுடைய கருணையை காட்டுகின்றான் என்றும் சொல்வார்கள். அப்படியெல்லாம் எப்படி நம்முடைய அந்த கருணை வெள்ளத்திலே நம்முடைய நால்வர் பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய ஞானசம்பந்த பெரும் பல பதிகங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக ஒன்றிரண்டு பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறார்களே, அவர்கள் மிக அருமையாக பல பதிகங்களிலே சொல்லியுள்ளார்கள். காட்டாக திருக்கோடிக்கா பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலுமே சொல்வார்கள், இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின். இன்னைக்கு இன்று ரொம்ப சிறந்த நாள், நாளை ரொம்ப நல்லா இருக்கும், இன்று இப்படி திட்டம் போட்டு வாழ்கின்றோமே இப்படி உலகியல் வேலைகளையே வைத்துக் கொண்டு திட்டமிட்டு செய்து கொண்டு சிவசிந்தனை இல்லாமல் இருக்கின்றோமே. ஆனால் இந்த வாழ்க்கை பொன்றக்கூடியது, அழியக்கூடியது. எனவே இது அழிவதற்கு முன் உய்வுக்கு வழிதட வேண்டும். எனவே அழியக்கூடிய வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் சிவநெறியிலே செல்லுங்கள் என்று வலியுறுத்துகின்றார்கள். மின்றையங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிகாவு சேர்மினே. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர். நல்லதோர் நெறியினை நாடுதும் நடமினோ. வில்லை என்ன வானுதல் வெல்வளையோர் பாகமாம் கொல்லை வெள்ளை ஏற்றி நான் கோடிகாவு சேர்மினே. துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதோர் நெறியினை சார்தல் செய்ய போதுமின். அக்கணிந்து அரைமிசை ஆரணிந்த சென்னிமேல் கொக்கிரக அணிந்தவன் கோடிகாவு சேர்மினே. ஏன் சிவசிந்தனை செய்யாமல் இருக்கின்றீர்கள் தெரியுமா? பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும் வகை உண்டுமக்கு உரைப்பன். முன்னை நீர் செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னும் நீர் இடும்பையின் மூழ்கிறீர். முன்வினையாகிய பாவம் தான் சிவசிந்தனை தோன்றவிடாமல் தடுக்கின்றது. ஆகவே அதிலிருந்து நீங்கள் எழ வேண்டும் என்று சொல்லி தன் உபதேசத்தின் மூலம் அந்த முன்வினையை கெடுத்து அவர்களுக்கு எழுச்சி தருகின்றார் ஞானசம்பந்த பரமாச்சாரியமூர்த்தி. இப்படி ஏவமிக்க சிந்தையோடு இன்பம் எய்தலாம் என பாவம் எத்தனையும் நீர் செய்தோரு பயனில்லை. பாவம் செஞ்சு இன்பம் அனுஜரான கருதுகிறார், அதனால எந்த பயனும் இல்லை. அதுக்குரிய காலத்துல துன்பத்தை தந்துவிடும் அந்தந்த காலத்துல. மற்ற வாழ்க்கை மெய்யனும் மனத்தினை தவிர்ந்து நீர் பற்றி வாழ்மின் சேவடி பணிந்து வந்து எழுமினோ என்று எவ்வளவு அருமையாக சொல்கின்றார்கள். எழுமின் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் பல இருக்கின்றன. ஆனா ஞானசம்பந்த பெருமான பாருங்க, பணிந்து வந்து எழுமினோம், சிவத்துக்கு பணியனும் அதுதான் எழுச்சி என்று சொல்கின்றார்கள். தான் என்ற உணர்வோடு எழுதியிருக்கின்றதே அது உண்மையான எழுச்சி ஆகாது. இப்படி பல பாடல் பதியங்களிலும் சொல்கின்றார்கள். உள்ளத்தீரே போதுமின் உறுதியாவது அறிதிரேல் அல்லல் சேற்றில் காலிட்டிங்கு அவலத்தூர் அழுந்தாதே. கொள்ளப்பாடு கீதத்தான் புலகன் கோவலூர்தனில் வெள்ளந்தாங்கு சடையினான் வீரட்டானம் சேர்ந்துமே என்று சிவத்தலங்களை நோக்கி செல்லுங்கள், சிவபெருமானை வழிபட்டு உய்யுங்கள், இந்த கள்ள தலைமையை கைவிடுங்கள் என்று சொல்லி பல பதிகங்களிலும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வற்புறுத்தி அருள்கின்றார்கள். அதுபோலவே நம்முடைய அப்பர் பெருமானும் காட்டாக திருப்புள்ளிருக்கு வேலூர் பதிகத்தை பார்த்தோமென்றால், மாற்றம் ஒன்றறியீர் மனை வாழ்க்கை போய் கூற்றம் வந்துமை கொள்வதன் முன்னமே போற்ற வல்லிரேர் புள்ளிருக்கு வேலூர் சீற்றம் ஆயின தேய்ந்தருங்காண்மினே என்று சொல்லி புள்ளிருக்கு வேலூர் பதிகத்திலே ஐந்தாம் திருமுறையிலே பல பாடல்களிலும் சொல்கின்றார்கள். இந்த அல்லல் வாழ்க்கையை கைவிட்டு அறநடி சேர்வதற்குண்டான நெறியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதுபோலவே நம்முடைய சுந்தரமூர்த்தி பெருமானும் பல பதிகங்களிலும் சொல்கின்றார்கள். உதாரணமாக திரு எதிர்கொள்பாடி பதிகத்தை பார்த்தோம் என்றால், மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள் செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையுள் வைமின்கள் வைத்த உள்ள மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள் வாடி என்பது அடைவோமே. இந்த உலக போகங்களை நாம் பெரிதாக எண்ணி மதித்துவோம் என்றால் இது நிலையற்று மாய்ந்து போகும். அப்பொழுது நமக்கு அந்த இறுதி காலத்தில் துணையாக எவருமே இல்லை. ஆகவே எம்பெருமானிடத்திலே சிந்தை வையுங்கள், அந்த வைத்த சிந்தையை மாற்றாமல் இருங்கள். ஏதாவது ஒரு சமய சிந்தவிக்கலாம், அது பெருசில்லை, அதை மாற்றாமல் இருங்கள் என்று சொல்கின்றீர்கள் சொல்லி அருள்கின்றார்கள். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கை மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே நீற்றர் ஏற்றர் நீல கண்டர் நிறைகுணல் நீல் சடைமேல் ஏற்றர் கோயில் எதிர்கொள் வாடி என்பது அடைவோமே என்று மிக அருமையாக இந்த பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலுமே இந்த உலக வாழ்க்கையினுடைய துன்பத்தை எடுத்துக் கூறி நாம் வீடு பெற்று நெறியிலே முன்னேற வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி அருள்கின்றார்கள். மணிவாசக பெருமானோ யாத்திரை பத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவ்வளவும் ஞான உபதேசம்தான். புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கலர்கள் மிகவே நினைமின். புலன்களிலேயே நீங்கள் புக வேண்டாம் என்று சொல்லி அதிதீவிர பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தி அருள்கின்றார்கள். அந்த கருணையை நாம் வந்து நினைந்து பார்க்க வேண்டும். புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கலர்கள் மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் என்று அருள்கின்றார்கள். செடிசேர் உடலை செடநீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் என்றெல்லாம் அவர்கள் நமக்கு உத்தரவாதம் அருள்கின்றார்கள். புகழ்மின் தொழுமின் பூ புனைமின் புயங்கந்தாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே என்று சொல்லி நமக்கு அவர்கள் வழிகாட்டுகின்ற அந்த கருணை திறத்தினை பார்க்கும் பொழுது கருணை வெள்ளத்து அலைவர் மிக என்று இந்த வாக்குகளையெல்லாம் உள்ளத்தில் வைத்துதான் நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சீவன் முத்தருடைய இயல்பினை அவருடைய கருணை திறத்தினை இறுதியிலே கூறி முடித்து அணிந்தோர் தன்மை என்ற அதிகாரத்தை நிறைவு செய்கின்றார்கள். அதன் மூலமாக தம்முடைய ஒப்புயர்வற்ற ஞான சாத்திரமாகிய திருவருள் பயனையும் அவர்கள் நிறைவு செய்து அருள்கின்றார்கள் என்று இந்த அளவிலே திருவருளும் குருவருளும் துணை கூட அவர்களுடைய திருவாக்கிலே அருளி செய்யப்பெற்ற இந்த திருவருள் பயனை திருவருளும் குருவருளும் உணர்த்திய அளவிலே நாம் நிறைவு செய்து கொண்டு இந்த அரிய சிந்தனைக்கு குருவர்கள் புரிந்து அரண் செய்த நம்முடைய சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் உள்ளத்திலே போற்றி பரவி வழுத்திக் கொண்டு இந்த திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். கயிலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததி கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும்பொழி திருவாவுடுதலை வாழ்குரு நமச்சிவாய் தேவன் சயிலாதிமரவுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா.